வணக்கம் தந்தை எரோனிமுஸ். வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் தங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். நீங்கள் விவிலிய பேராசிரியராக இருந்தவர். விவிலிய துறையை விட்டு மருத்துவ துறைக்கு எப்படி வந்தீங்க?
விவிலியத்தில் 26 ஆண்டுகள் கற்றுக் கொடுத்து வந்தேன். அதோடு என்னுடைய பணி முடிந்தது. பணி முடிகின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த புதிய பணி என்னை தேடி வந்தது. என்னை பொறுத்தவரையிலே ரெண்டுமே ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல. இயேசுடைய பணியில் முக்கியமான பணி குணமாக்கும் பணி. எனவே அந்த குணமாக்கும் பணியை பற்றி கற்றுக் கொடுத்த எனக்கு அந்த குணமாக்கும் பணியில் நேரடி ஈடுபட கிடைத்த வாய்ப்பு ஒரு அரிய வாய்ப்பாகத்தான் எனக்கு பட்டது. அதனால் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டேன்.
இந்த அகஸ்திய முனி குழந்தைகள் மருத்துவமனையை பற்றி சொல்லுங்களேன்.
இந்த மருத்துவமனை என்பது குழந்தைகளை மையமாக வைத்து நடத்தப்படுகின்ற ஒன்று. இந்த மருத்துவமனையிலே குழந்தைகளுக்கான நோய் தடுப்பு முறைகளும், நோய் வந்த பிறகு அதை குணமாக்கும் முறைகளும், குணமாக்கப்பெற்ற பிறகு மறுவாழ்வுக்கான முயற்சிகளும் செய்யப்படுகின்றன. வேண்டுமென்றே மருத்துவமனை என்று அழைக்கவில்லை, மாறாக குழந்தைகள் நல மையம் என்று அழைக்கின்றோம். இந்த குழந்தைகள் நல மையமானது எல்லா மதத்தைச் சார்ந்த குழந்தைகளுக்கும் பொதுவான ஒன்று. அதனால் தான் பொதுவான பெயரை கூட தேர்ந்தெடுத்தோம். அகஸ்திய முனி குழந்தைகள் நல மையம் என்று பெயரை வைத்திருக்கிறோம்.
இதை எப்படி நடத்துறீங்க?
எங்களை பொறுத்தவரையில் இந்த மேல்நாட்டு மருத்துவ முறை, அதோடு சித்தா மருத்துவ முறை, அதோடு ஹோமியோபதி ஆகிய எல்லா துறைகளுமே இருக்கின்றன. இருந்தாலும் மக்கள் அதிகமாக மேல்நாட்டு மருத்துவத்துறையை நாடியே வருகிறார்கள். ஒரு 17 மருத்துவர்கள் அங்கிருக்கிறார்கள். சிறந்த நவீன கருவிகளும் ஜெர்மன் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அங்கு இருக்கின்றன. எங்களுக்கு உதவுபவர்களே ஒரு ஜெர்மன் நாட்டு தம்பதியர் தான். அவருடைய பெயர் கேடி குட்பெர்ல. அவர்கள் தான் அந்த குழந்தைகளுக்கான பணியிலே ஆர்வம் காட்டி அந்த காரியத்தில் தொடர்பு கொண்டு இந்த பணியை தொடங்க ஏற்பாடு செய்தார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இலவசமாக செய்கின்ற பணிக்கான செலவையும் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
இந்த மருத்துவ நலவாழ்வு மையத்தில் குழந்தைகளுக்குன்னு எப்படி உங்களுக்கு தொடங்குறதுக்கு ஆர்வம் வந்தது?
எனக்கு ஆர்வம் விட உதவி செய்கின்ற அந்த ஜெர்மன் நாட்டவருக்கு அந்த ஆர்வம் இருந்தது. அவர்கள் இந்தியாவிலே குழந்தைகளுக்கு அதை செய்ய வேண்டும் என்று மிகுந்த முனைப்பு காட்டி வந்தார்கள். ஆனால் சரியாக ஒத்து வரவில்லை. அந்த நேரத்தில் தான் என்னை பற்றி தெரிய வந்து என்னை தொடர்பு கொண்டு ஒத்துழைக்கிறீர்களா என்று கேட்டார்கள். எனக்கும் அப்பொழுது குருத்துவக்குரிய பணி முடிய நல்ல ஒரு வாய்ப்பாக தோன்றியது. எனவே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டேன்.
இப்போ தமிழ்நாட்டில், இந்தியாவில் குழந்தைகளுடைய உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்படுது?
அது பற்றி நிறைய பேச முடியும். இன்னும் பல்வேறு துறைகளில் குழந்தைகளுடைய உரிமைகள் அதிகமாக மதிக்கப்படுவதில்லை. நமக்கு தெரியும், இந்த குழந்தைகள் குழந்தை தொழிலாளர் இருக்கிறாங்க. போதிய வசதியின்றி கல்வித்துறையிலே படிக்க முடியாது, ஓர் ஆசிரியராக பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய நாட்டில் குறைவு தான், இருந்தாலும் குழந்தைகளை பாலியல் ரீதியான ஒரு தொந்தரவுக்கு உள்ளாக்குறாங்க. இப்படி இன்னும் அதிலே வளர்ச்சி பெற வேண்டிய ஒரு கட்டாய காலத்தில் இருக்கிறோம்.
இப்போ இந்த குழந்தைகள் நலவாழ்வு மையத்தை நீங்கள் நடத்தும் போது இந்த மாதிரி குழந்தைகளுடைய உரிமை பாதுகாப்பு இதற்கெல்லாம் ஏதாவது முயற்சி செய்கிறீங்களா?
எங்களுக்கு அதற்கான சில இந்த சோஷியல் ஒர்க் படித்தவங்க இருக்கிறாங்க. அவங்க பெற்றோரை கூட்டி வைத்து பேசுகிறாங்க. எங்களால் ஆன சில முயற்சிகளை செய்து அந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பது மட்டுமல்ல, உரிமைகளை பற்றியும் சில கருத்துக்களை அவர்களுக்கு கொடுத்து வருகிறோம்.
தந்தை எரோனிமோஸ், கோட்டாறு மறைமாவட்டத்தைச் சேர்ந்த இறையடியார் தேவசகாயம் பிள்ளை அவர்களை அருளாளர் நிலைக்கு உயர்த்துவதற்கான இசைவை திருத்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். தேவசகாயம் பிள்ளையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதை எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்க, என்ன அப்படின்ட்டு இந்த அருளாளர் பட்டத்திற்கான முயற்சிகளை?
தேவசாயம் பிள்ளை தமிழ்நாட்டிலேயே மிகவும் குறிப்பாக குவை மாவட்டத்தில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு புனிதர். அவர் வாழ்ந்த காலத்திலே அவருடைய சாவிற்கு முன்னால் 102 ஊர்களுக்கு அவரை இழுத்து சென்று அழைத்து சென்று கொடுமைப்படுத்தி இப்படி அவருடைய வாழ்க்கையை நாம் நேரடியாக கண்ட அந்த மக்கள் இப்பொழுது ஒரு 200 ஆண்டுகள் ஆனால் கூட தொடர்ந்து அவர்கள் அந்த நம்பிக்கையிலே ஆழமாக உறுதிப்பட்டிருக்கிறார்கள். அதனால் தான் பார்த்தீங்கன்னா பலருடைய பெயர் தேவசாயம் என்று அந்த பகுதியில் இருக்கும். தி பிரான்சிஸ் சேவியருக்கு பின் அதிகமாக திருச்சபையிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய புனிதர் என்று அருளாளர் என்று நாம் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதிலும் குறிப்பாக ஒரு பொதுநிலையினர் ஒரு புனிதராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது தமிழ்நாட்டில் முதன்முறையாக நமக்கு பெரும் மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறது. குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கோட்டார் திருச்சபையிலே தொடக்க காலத்திலிருந்தே பொதுநிலையர் மிகுந்த பணியாற்றியிருக்கிறார்கள். அந்த காலத்திலே வடக்கன்குளம் தான் இறுதியான குருக்கள் தங்குமிடமாக இருந்தது. எனவே பொதுநிலையர் தான் எல்லா பணியும் செய்து வந்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு மறைமாவட்டத்திலே ஒரு பொதுநிலையர் முதல் முதலாக புனிதராக அருளாளர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி கொடுக்கிறது. ஒரு கிறிஸ்தவ விசுவாசத்திலே ஒரு நல்ல எழுச்சியை ஏற்படுத்தும் என்று நான் எண்ணுகின்றேன்.
தந்தை எரோனிமுஸ், தாங்கள் கோட்டாறு மறைமாவட்டத்தின் குருகுல அதிபராக இருக்கும் பொழுது தேவசகாய் எம்பிள்ளை அவர்களை அருளாளர் நிலைக்கு உயர்த்துவதற்கான முயற்சிகளை தொடங்கினீர்கள். இதை எப்படி தொடங்கினீங்க?
இவருடைய அருளாளர் நிலைக்கான ஒரு முயற்சி மிக தொடக்க காலத்திலேயே, அவர் இறந்த உடனேயே அன்றைக்கு கொல்லத்தின் ஆயராக இருந்த ஆயர் அவர்கள் ஒரு மனு எழுதி வத்திக்கானுக்கு அனுப்பியிருந்தார்கள். இடைக்காலத்திலும் பல முயற்சி நடந்தன, ஆனால் ஒருமித்த முயற்சியாக நடக்கவில்லை. நான் குருகுலபாவிற்கு முன்னாடியே இந்த பணி ஆரம்பித்து விட்டது. என்னுடைய காலத்திலே ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் இதற்கான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து முயற்சிகளை முன்னெடுத்து வந்தோம். ஒரு சில நூல்களை அந்த வெளியிட்டு வந்தோம். அது மட்டுமல்ல, கோட்டாறு பேராலயத்திலே ஒரு அவருடைய திருவுருவத்தை நாங்கள் இந்த மார்பிளில் செய்து ஒரு பீடத்தையும் ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்த காரணமாக இருந்தோம். ஆனால் எனக்கு பிறகு இந்த பொறுப்பை ஏற்ற ஜான் குழந்தை தந்தை அவர்கள்தான் மிக்க வேகத்தோடு திட்டமிட்டு முயற்சி செய்து இன்றைக்கு இது ஒரு பயனாக கூடியிருக்கிறது. அவருக்கு தான் உண்மையிலே பாராட்டுக்கள். அதோடு இங்கே இப்பொழுது இருக்கின்ற தந்தை எல்ஃபின்ஸ்டன் அவர்களும் கூடவே இருந்து மிகப்பெரிய பணிகளை செய்து இன்றைக்கு மிக்க மகிழ்ச்சியான செய்தியாக டிசம்பர் 2 அருளாளப்பட்டம் இருப்பது பெருமை அளிக்கிறது.
இறையடியார் தேவசகாயம் பிள்ளை தமிழக திருச்சபைக்கு, இந்திய திருச்சபைக்கு அவருடைய வாழ்க்கை சொல்லும் பாடம் என்ன?
அவருடைய வாழ்க்கை சொல்லும் பாடமானது, இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது ஒரு மிக உயர்ந்த ஒரு செல்வம். நற்செயல் இருந்தது போல அந்த செல்வத்தை கண்டுபிடித்தவர் தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அதை வாங்குவது போன்று அருளாளர் தேவசாயம் பிள்ளை அவர்களும் தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய உறவுகள் அனைத்தையும் அவர் இழந்து இந்த செல்வத்தை பெற்றுக்கொண்டார். அதற்காக எவ்வளவோ துன்பங்களையும் பெற்றார். அது இன்றைய பொதுநிலையினருக்கு, கிறிஸ்தவர் அனைவருக்குமே நல்ல ஒரு பாடமாகவும் உந்து சக்தியாகவும் நம்பிக்கையிலே ஒரு எழுச்சியாகவும் அமைய வாய்ப்பிருக்கிறது.
தந்தை எரோனிமுஸ், வருகிற அக்டோபரில் ஆரம்பமாகின்றது விசுவாச ஆண்டு. இறையடியார் மறைசாட்சி தேவசகாயம் அவர்கள் வருகிற டிசம்பர் 2 அருளாளராக அறிவிக்கப்பட இருக்கின்றார். இவ்விரண்டையும் எப்படி பார்க்கின்றீர்கள்?
இந்த விசுவாச ஆண்டு, கிறிஸ்தவ நம்பிக்கையின் ஆண்டு, இந்த ஆண்டிலே ஒரு பொதுநிலையர், அது ஒரு இந்தியர் தமிழ்நாட்டவர், இப்படி அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருப்பது மிக பொருத்தமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஒரு நம்பிக்கை நிலையை, தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா, இன்னும் பல இடங்களிலே மக்கள் நம்பிக்கையிலேயே ஆளப்படுவதற்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். அந்த நம்பிக்கையை வாழ்வாக்குவதிலும் இந்த ஒரு நிலையானது பலருக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன்.
தந்தை எரோனிமுஸ் வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து அகஸ்திய முனை குழந்தைகள் மருத்துவமனை, இறையடியார் தேவசகாயம் பிள்ளை, இப்படி பல கருத்துக்களை எம் நேயர்களுக்கு விளக்கினீர்கள். எம் நேயர்கள் சார்பில் தங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
அகஸ்திய முனி குழந்தைகள் நல மையம் குறித்து வத்திக்கான் வானொலியில் தனது கருத்துக்களை வழங்கியவர் அருள்பணி முனைவர் எரோனிமுஸ், கோட்டாறு மறைமாவட்டம்.